வணக்கம். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு நம் மனமே நம்மை நிர்ணயிக்கிறது. சொற்பொழிவை ஆற்ற திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களை அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பா கர்மயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு நம் மனமே நம்மை நிர்ணயிக்கும். இதே கருத்தை கிருஷ்ண பகவான் அவர்கள் தன் கீதோபதேசத்தில் யார் எதை நம்புகிறார்களோ அதாகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டு சரித்திரத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளே இதற்கு நிரூபணமாக அமைகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மால் நாட்டை ஒன்றுபடுத்த முடியாது, நம்மால் நம்மையே ஆள முடியாது, சுபிட்சமாகவும் இருக்க முடியாது என்றெல்லாம் நம்பினோம். இதன் நேரடி விளைவு முஸ்லிம்கள் முகலாயர்கள் நம் நாட்டை நோக்கி படையெடுத்து வந்தார்கள், நம் சுதந்திரத்தை பறித்தார்கள், நாட்டையே அடிமைப்படுத்தினார்கள். இவர்களை பின் தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு நாகரீகமே இல்லை, உங்களுக்கு நாகரீகம் கற்பிக்க நாங்கள் வந்துள்ளோம், எங்களை பார்த்து நீங்கள் திருந்துங்கள் என்று அறிவுரை வழங்கினார்கள். அதையே உண்மை என்று நாமும் ஏற்றுக்கொண்டோம். அதன் விளைவு என்னவாயிற்று? அந்நாட்டு பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஆயிற்று. சட்டையே போடாத நாம் சட்டை போட ஆரம்பித்தோம். வேஷ்டியை தவிர எதையும் பார்த்திராத நாம் பேண்டிற்கு மாறினோம். தமிழும் சமஸ்கிருதமும் தான் நாம் கண்டறிந்த படிப்பாக இருந்து வந்தது. இப்பொழுது ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் வந்தது. இப்போது ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் ஒரு படிப்பே இல்லை, எங்களுடைய ஆங்கில இலக்கியம்தான் படிப்பு என்று தமிழையும் சமஸ்கிருதத்தையும் உதாசீனப்படுத்தி ஆங்கிலத்தை முன்னிறுத்தினார்கள். அவர்கள் கூறியதை நாமும் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆங்கில இலக்கிய படிப்பிற்கு மரியாதை கொடுத்து தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தை நாமே உதாசீனம் படுத்தினோம். நம் நாட்டு கல்வி முறைகளை தான் மாற்றினார்கள் என்பது இல்லை, நாகரிகத்தை கற்பிக்கிறோம் என்ற காரணத்தை காட்டி கிட்டத்தட்ட அவர்களால் முடிந்த இடங்களில் எல்லாம் மாற்றம் செய்து விட்டார்கள். இதன் விளைவு என்னாயிற்று என்றால் நம் சிவில் சர்வீஸ் அவர்கள் பாணியில் இயங்குகிறது. அவர்கள் உருவாக்கிய சட்ட திட்டங்களை தான் நாமும் பின்பற்றுகிறோம். காதல் திருமணம் என்பது நம் நாடு கண்டு அறியாதது, ஆனால் அவர்கள் நாட்டில் அது பரவலாக இருந்திருக்கிறது. இன்று நம் நாட்டில் காதல் திருமணங்கள் வேகமாக பரவி வருகிறது. அவர்கள் நாட்டு உணவு பழக்க வழக்கங்களையும் நாம் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நம் நாட்டில் வழக்கமாக கட்டப்படும் வீடுகள் வாசல், முற்றம், கூடம், தாழ்வாரம் என்றுதான் பிரிந்து இருக்கும். இந்த டிசைனே இப்பொழுது மறைந்து விட்டது. இப்பொழுது எல்லாம் லிவிங் ரூம், டைனிங் ரூம், பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் இந்த டிசைனுக்கு மாறிவிட்டோம். ஆங்கிலேயன் நமக்கு நாகரீகம் கொடுப்பதாக சொல்லி அதை நம்பி நாம் ஏற்றுக்கொண்டதன் விளைவுகள் இவை. நம் இஷ்டத்திற்கு விட்டிருந்தால் நாம் இப்படியே இங்கிலாந்தின் அடிமை நாடாக இன்னும் பல நூற்றாண்டுகள் இருந்திருக்கும். இந்த மனநிலையை மாற்றி அமைக்கும் பொருட்டு காந்திஜியும் நேருஜியும் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை துவக்கினார்கள். நம்மால் நம்மை ஆண்டு கொள்ள முடியும், ஆங்கிலேயன் தயவு தேவையில்லை, நம் சொந்த கலாச்சார சிறப்பே போதும், எல்லாவற்றிற்கும் அவர்களை காப்பி அடிக்க வேண்டியது இல்லை என்று 30 வருடங்களாக எடுத்துச் சொல்லி மனநிலையை மாற்றி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்துள்ளார்கள். இப்பொழுதுதான் நம்மாலும் சுபிட்சத்தை அடைய முடியும் என்று நம்புகிறோம். அதனால் நாடு இப்பொழுது சுபிட்ச பாதையில் முன்னேறி கொண்டு இருக்கிறது. நமக்கு நேர் எதிராக அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனை, செயல்பாடு, மனோபாவம் எல்லாமே தம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை பிரதிபலிக்கிறது. ஆங்கிலேயருடைய தயவே தேவையில்லை என்று முடிவு செய்தார்கள். அதன் நேரடி விளைவாக ஆங்கில ராணுவத்தை ஒரு சில வருடங்களில் விரட்டி அடித்தார்கள். தங்கள் நாட்டிற்கு ஐரோப்பாவிலிருந்து வரும் ஏழைகள் எல்லாம் பணக்காரர்களாக மாற முடியும் என்று சவால் விட்டார்கள். அதன்படியே வருகிறவர்கள் எல்லோரையும் பணக்காரர்களாக மாற்றி காண்பிக்கவும் செய்தார்கள். ஐரோப்பாவில் நிலவி வந்த ராஜ வம்சம், பிரபு வம்சம், ஏழை குடிமக்கள் என்ற வகுப்பு ஏற்றத்தாழ்வுகளை அறவே எங்கள் நாட்டில் ஒழிப்போம் என்று சபதம் செய்தார்கள். அதன்படி அவர்கள் நாட்டில் ராஜாக்களும் இல்லை, பிரபுக்களும் இல்லை, ஒரு பெரிய மிடில் கிளாஸ் தான் இருக்கிறது. தங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பது அவர்களின் ஆழமான நம்பிக்கை. இதன் நேரடி விளைவுதான் உலகிலேயே முதன்மையான பணக்கார நாடாக இன்று வரை திகழ்ந்து வருகிறது. நோபல் பரிசுகளை எல்லாம் அந்நாட்டு விஞ்ஞானிகளே கட்டி செல்கிறார்கள். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் அவர்கள்தான் அதிக தங்கம் வெல்கிறார்கள். நிலவில் காலடி வைப்போம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி அவர்கள் உலக சமுதாயத்திற்கே சவால் விட்டார். அதையும் அவருடைய ஆட்சியிலேயே செய்தும் காட்டினார். இரண்டாம் உலக போரில் அச்சு நாடுகளை முறியடித்து உலக அமைதிக்கு வழிவகுப்போம் என்று அடித்து பேசினார்கள். அம்மாதிரியே அச்சு நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் நாடுகளை முறியடித்து உலக போரையே முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். இந்தியர்களுடைய அனுபவம், அமெரிக்கர்களுடைய அனுபவம், இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. நம் விஷயத்தில் நம்மை பற்றி நாமே நெகட்டிவ் அபிப்பிராயங்களை வளர்த்துக் கொண்டுள்ளோம். அதனால் நாம் நினைத்தது போலவே நமக்கு வாழ்க்கை நெகட்டிவாக அமைந்து விட்டது. ஆனால் அமெரிக்கர்களோ தங்களை பற்றி எல்லா வகையிலும் பாசிட்டிவாகவே அபிப்பிராயத்தை வளர்த்துக் கொண்டுள்ளார்கள். வாழ்க்கையும் அந்த பாசிட்டிவ் மனோபாவத்திற்கு ஏற்றவாறே அவர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகாது நம்மை பற்றி நாமும் உயர்ந்த அபிப்பிராயங்களை வருத்துக் கொள்ள முன்வர வேண்டும். அமெரிக்காவை அடுத்த 20 ஆண்டுகளில் எட்டி பிடிக்க முடியும் என்று ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதை நாம் நம்பி செயல்பட வேண்டும். இந்தியா உலகத்தின் குருவாக தலை எடுக்கும் என்று பகவான் சொன்னார் என்றால் அது ஒரு நாள் நிஜமாகும் என்று நாம் நம்ப வேண்டும். பொருளாதார சுபிட்சத்தில் அமெரிக்காவை தாண்டவும் முடியும் என்று நாம் நம்பி செயல்பட்டால் அதுவும் ஒரு காலகட்டத்தில் நிஜமாகும். இத்துடன் என் முன்னரையை முடித்துக் கொண்டு ஸ்ரீ அப்பா அவர்களுடைய சொற்பொழிவிற்கு வருகிறேன். மனித வாழ்வில் பல முக்கிய ரகசியங்கள் முதன்மையானது. நம்மை நாமே நிர்ணயிக்கிறோம் என்பது வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து அறிய வேண்டியது. சங்கம் அறிந்த உண்மை இது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எளிதாக தோன்றினாலும் மலை போன்ற தத்துவம் கேட்கும் பொழுதே புரியும். இதன் கருத்தை பவராக அறிந்தால் நடைமுறை அஞ்ஞானம் வெல்லப்படும். எது செய்தாலும் வெற்றியில் முடியும். தத்துவம் தன்னை நிகழ்ச்சி மூலம் விளக்கும். 80 நாளில் உலகை சுற்றி வந்த பிலியஸ் ஃபாக் என்ற இங்கிலீஷ் ஜென்டில்மேன் கதையையும் அதன் பல நூறு நிகழ்ச்சிகளையும் இக்கருத்தை விளக்க ஸ்ரீ அப்பா அவர்கள் பயன்படுத்துகிறார். அது 1872 ஆண்டு, பகவான் பிறந்த ஆண்டு. ஒரு லண்டன் நியூஸ் பேப்பர் உலகை சுற்றி வருவதை பற்றி எழுதியது. பம்பாயில் இருந்து கல்கத்தாவுக்கு அலகாபாத் வழியாக 3 நாளில் ரயில் போகும் என்ற செய்தியை பிரசுரித்த போது இடையில் 50 மைலுக்கு ரயில் இன்னும் போடப்படவில்லை என்பதை போடப்பட்டதாக அவசரமாக எழுதியது. லண்டன், பம்பாய், கல்கத்தா, சிங்கப்பூர், ஹாங்காங், யோக்கஹாமா, சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், லிவர்பூல், லண்டன் என பயணம் காலத்தை குறித்து கூட்டி 80 நாள் என செய்தி வெளிவந்தது. 143 ஆண்டிற்கு முன் நடந்தது. கப்பல்கள் 12 நாளிலும் வர வேண்டியவை, 11 நாளிலும் வரும், 13 நாளிலும் வரும். ரயிலும் குறித்த காலத்தில் வர ஆரம்பிக்காத காலம். புயல், மழை, மக்களுடைய தாக்குதல்கள் மலிந்த காலம். பேங்க் ஆப் இங்கிலாந்தில் 55,000 பவுன் திருடு போயிற்று. திருடனை பிடிக்க முடியாது என்று ரீஃபார்ம் கிளப் மெம்பர்கள் பேசிய பொழுது முடியும் என்று சிலர் வாதம் செய்தார்கள். உலகம் சுருங்கிவிட்டதால் திருடன் பிடிபடுவான் என்றனர். பிலியஸ் ஃபாக் உலகம் சுருங்கியது என்றவுடன் ஒருவர் விளக்கம் கேட்டார். 80 நாளில் உலகை சுற்றி வரலாம் என்றார். அன்று 100 முதல் 150 நாளில் சுற்றி வரலாம் என பெரும்பாலோர் நினைக்கும் பொழுது 80 நாள் நம்ப முடியாததாக தோன்றியது. கேட்டவர் திடுக்கிட்டார். 80 நாள் என்பது பிரயாண நேரம், மற்ற நிலைமைகளை நினைத்தால் முடியாது என்ற பொழுது பிலியஸ் ஃபாக் 80 நாள் குறுகிறபட்சம் காலம் என்பதை ஏற்றார். முறையாக பயன்படுத்தினால் 80 நாள் போதும், ஓரிரு நாள் குறைவாகவே முடியும் என்று ஸ்பாக் கூறியது அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. 40,000 பவுண்ட் பந்தயம் செய்வீரா என கேட்டார் ஒருவர். அடுத்தவர் மேலும் 4,000 பவுண்ட் பந்தயம் என்றார். மூன்றாவது 4,000 வந்தது. ஃபாக் 20,000 பவுனுக்கு செக் கொடுத்து பந்தயத்தை ஏற்றார். ஸ்ரீ அப்பாவிற்கு கதை முக்கியம் இல்லை, தலைப்பு கதையில் வருவதுதான் முக்கியம். பந்தயம் போட்டவர்கள் ஃபாக் மீது அனுதாபப்பட்டனர், சிரமங்களை எடுத்து கூறினர். ஒரு கப்பல் அரை நாள் தாமதமானாலும் பந்தயம் தோற்கும் என்றனர். ஃபாக் சரியாக செய்தால் தவறு வராது, வந்தால் அதுவே சமாளித்துக் கொள்ளும் என்றார். அவர் முதலில் சந்தித்தது 50 மைல் இடைவெளி. ஒரு யானையை வாங்கி அதில் பயணம் செய்கிறார். ஹாங்காங்கில் இருந்து கப்பலை தவற விடுகிறார். நியூயார்க்கில் கப்பல் 45 நிமிஷம் தவறி விடுகிறது. இடையில் ரயிலை அமெரிக்க இந்திரியர் தாக்கினர். அவர் வேலையாளை அவர்கள் பிடித்துக் கொண்டு போய்விட்டனர். அலகாபாத் அருகில் சதியில் எரிக்கப்படவிருந்த ராணியை காப்பாற்ற முனைந்து வெற்றி பெற்றார். இவரை தொடர்ந்த சிஐடி இவர் ஆளுக்கு போதை மருந்து கொடுத்து தொந்தரவு கொடுத்தார். அவர் புறப்படும் முன் பந்தயம் போட்டவர்கள் இது போன்ற தடைகளை சுட்டிக்காட்டி பந்தயம் முறையானது அல்ல என்று கூறினர். ஒரு தலைப்பட்டது எனவும் எடுத்து காட்டினர். 40,000 பவுண்ட் சொத்து உள்ளவர், பிரம்மச்சாரி, பங்க்சுவாலிட்டி அவருக்கு ரொம்ப முக்கியம். 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஷேவிங் தண்ணீர் 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வந்ததால் வேலைக்காரனை டிஸ்மிஸ் செய்தவர். புது ஆள் அன்றே சேர்ந்தான். எதையும் முறையாக செய்பவர். போட்டுகளுக்கு நம்பர் உண்டு, போட்ட தேதி ரிஜிஸ்டரில் குறிக்கப்படும். அடுத்த தேதியில் எது போட வேண்டும் என ரிஜிஸ்டர் கூறும். பூட்ஸும் அப்படியே. இவர் இவ்வளவு சரியாக இருந்தாலும் சந்தர்ப்பம் மாறினால் என்ன செய்ய முடியும் என கேட்பவருக்கு சந்தர்ப்பம் மாறாது, மாறினாலும் ஒத்துழைக்கும் என பொறுமையாக பதில் கூறினார். அவர் கோபப்பட மாட்டார், அவசரப்பட மாட்டார். காரியம் அடியோடு கெட்டு போனாலும் எப்படி அதை சரி செய்வது என யோசிப்பார். எரிச்சல் வராது, எவரையும் குறை கூற மாட்டார். அதற்கு அதிகப்படி செலவானால் தயக்கமின்றி பணம் செலவிடுவார். அவர் வழியில் சந்தித்த தடைகள் ஏராளம், அவற்றில் பொறுமையாக சமாளித்தார். அவருக்கு காரியம் கூடி வர எது உதவுவது என்பதே நம் மனம் நிர்ணயிக்கிறது என்ற கருத்து. மனம் பெற்ற சக்திகள் எவை, எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சக்தி எப்படி உதவியது என்பதை இந்நிகழ்ச்சிகள் மூலம் கூறி தலைப்பை விளக்க முயலும் சொற்பொழிவு இது. கடைசி நாள் இவரை தவறாக அரஸ்ட் செய்த பொழுது உடனிருந்த ராணியும் வேலையாளும் அதிர்ந்து உடைந்தனர். அவர் நிலை குலையாது அமைதியாக இருந்தார். இவர் பெற்றது ஆன்மீக அமைதி, அது ஆங்கிலேயர் அறியாத சக்தி. எழுதியவர் பிரெஞ்சுக்காரர். ஒரு ஆங்கிலேயனை கதாநாயகனாக்கி அவனுக்கு இந்திய ஆன்மீக மௌன சக்தியை முறையான வாழ்வு மூலம் கொடுத்து பயணத்தை நடத்தி கதையை முடிக்கிறார். கடைசி 15 நிமிஷத்தில் நேரம் கடந்து தோல்வியுற்று வீட்டிற்கு போய் அமைதியாக ஒரு நாள் இருக்கிறார். உடன் வந்த ராணிக்கு உதவி செய்ய போய் அவள் தன்னை மணக்கும்படி கேட்கிறாள். மனம் ஞாயிறன்று சர்ச்சில் நடக்காது என்ற விஷயம் இதுவரை அவர் புரிந்து கொள்ளாததையும் அவர் பொறுமையுள் புதைந்துள்ள செல்ஃப் டிட்டர்மினேஷன், தன் வெற்றியை தானே நிர்ணயிக்கும் சக்தி வெளிவருவதையும் ஆசிரியர் அறிவுறுத்தும் பொழுது நம் மனமே நம்மை நிர்ணயிக்கிறது என்ற தத்துவம் காலத்தை வெல்வதையும் சதி திட்டங்கள் முறிவடைவதையும் கடமை கர்மத்தையும் வெல்லும் என்பதையும் உன் மனம் உனக்கு அடங்கினால் உலகம் உனக்கு அடங்கும் என்ற ஆன்மீக தத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது. ஆங்கிலேயனுக்கு தன்னம்பிக்கை உண்டு, இந்தியனுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. மனதிற்கு தன்னம்பிக்கையை தெய்வ நம்பிக்கையாக மாற்றும் திறன் உண்டு என்பது கதையில் பல்வேறு வகையில் பல்வேறு இடங்களில் வருவதால் இக்கதை மூலம் இக்கருத்தை எழுத முற்பட்டிருக்கிறார் அப்பா. மற்றவர் ஆட்சேபனைகளை பிலியஸ் ஃபாக் எப்படி எடுத்துக் கொள்கிறார்? கப்பல் தாமதமானால் என்ற உடன் அதற்கு பதிலாக அதுவும் சேர்ந்ததே என்கிறார். அப்படி சொல்லும் பொழுது மனத்தில் என்ன நினைக்கிறார்? நெடுநாளாக ஃபாக் மாலுமையாக இருந்திருக்கிறார். அவர்களுக்கு நல்ல சம்பளம் உண்டு. அந்த சம்பளத்தில் 40,000 பவுண்ட் சேமிக்க முடியாது. சுமார் 40 வயது வரை கப்பலில் மாலுமியாக இருந்த அனுபவத்தில் குறித்த நேரத்தில் செயல்படுதல், பொறுமை, புயல் கப்பலை காக்கும் திறமை, புயலில் கப்பலை காக்கும் திறமை, எதிர்பாராத நிலைமை ஆபத்தாக மாறுவதை சமாளிக்கும் சமயோசிதம், எந்த பொருளையும் அவசரத்திற்கும் ஆபத்திற்கும் எப்படி மாற்றி பயன்படுத்தலாம் என்ற அனுபவங்கள் வெற்றியாக பெரும் தொகை கையில் சேரும்படி கட்டியிருக்கிறார். கப்பல் மாலுமிகள் வைன், விஸ்கி, கிளண்ட் போன்ற நயமான வைன் சாப்பிடுவது இல்லை. ரம் என்பது காரமான கடுமையான சாராயம். அதை சாப்பிட்டால் தூங்கலாம், வேலை செய்ய முடியாது. கப்பலில் வேலை கடுமையானது, கரடுமுரடானது. வாழ்நாள் முழுவதும் கரடுமுரடான வாழ்க்கையை வாழ்ந்தும் அவருக்கு நயமான வைன் கிளைன் ஸ்டெரி சாப்பிடும் பழக்கம் உண்டு. அதாவது கடுமையான சூழலில் அனைவரும் கரடுமுரடான பழக்கம் பெறும் பொழுது ஃபாக் இனிமையாக பழக்கம் பெற்றுள்ளதா? இது உடல் பெற்ற தவம். உரத்த குரலில் மட்டுமே கப்பலில் பேச முடியும். கப்பலில் வேலை செய்து மென்மையான குரலில் ஒருவர் பேச வாயும் மனமும் மௌனம் பெற வேண்டும். நிலைமை எதுவானாலும் ஃபாக் முகம் வேறுபட்ட உணர்ச்சிகளை காட்டாது. சங்கீதம், அதுவும் சாகித்யம், ஆன்மீகம் ஆகும். பாட்டு எழும் பொழுது அது பல உச்ச கட்டங்களை தொடும் பொழுது கை அசையும், உடல் அதிரும், முகம் போனலாக போவோம். அவற்றை சேஷ்டை என்பர். சேஷ்டையை பொருட்படுத்தாமல் சங்கீதத்தை நிறைவேற்றுவது சாதனை. ஒருவரால் சேஷ்டை செய்யாமல் சங்கீதத்தை இதுவரை நிறைவேற்ற முடிந்தது இல்லை. அப்படி ஒருவர் இருந்தால் அவர் சித் புருஷன். சங்கீதம் உயர்ந்த இடம். கப்பல் ஓட்டுவது வெயிலில், மழை, ஆபத்து, கூச்சல் போடுவதாகும். அங்கு வேலை செய்து ஃபாக் முகத்தில் உணர்ச்சியை காட்டுவதில்லை எனில் அவர் தபஸ்வி, தவசிரேற்ற. அப்படி தவம் செய்பவர் கோபத்திற்கு பேர் போனவர். சபிப்பார்கள், ஃபாக்கு கோபம் வந்தது இல்லை, உள்ளே எழுந்து அடங்கும் அவசியம் ஏற்பட்டது இல்லை. அவர் பூர்ண யோக சாதகன் போல் இருக்கிறார். அவர் மனம் அந்த ஆழத்தில் அமைதியாக அறியும். ஆட்சேபனை ஆழத்தை எட்டுவது இல்லை, எட்டினால் அசைப்பது இல்லை. ஆழத்தின் அமைதி அசையாத வரைக்கும் ஆபத்து வராது, வந்தால் வாய்ப்பாக மாறும். ராணியை காப்பாற்ற முயன்ற பொழுது பேராபத்தை அரை கூவி அழைத்தார். என்ன செய்கிறோம் என்று அறியாதவர். அவர் வேலைக்காரன் பிணத்தின் உடையை அணிந்து எழுந்தான். அனைவரும் கஞ்சா மயக்கத்தில் தூங்கும் பொழுது இருட்டில் அவன் ராஜாவின் உடையை போட்டுக் கொண்டான். அவன் எழுந்ததை அங்கு உள்ளவர் பிணம் உயிர் பெற்று எழுந்தது, பெண்ணை தூக்கி போவதாக எண்ணி குப்புற விழுந்தனர். ராணியை காப்பாற்றி யானை மீது ஏற்றி தப்பித்தனர். ஆபத்து அனந்தமான வாய்ப்பு ஆயிற்று. எதையும் திட்டமிட்டு செய்பவர் எந்த பலனையும் எதிர்பார்த்து செய்வது இல்லை. எல்லா பலன்களும் அவரை தேடி வருகின்றன, தானாக அவற்றை நாடுவதில்லை. இது வேக்கிங், சமாதி, விழிப்பு, சமாதி நிலை, மோட்சத்தை கடந்த நிலை, துறந்த நிலை. அவர் மனம் காலத்தை கடந்தது, அதனால் காலம் அவருக்கு கட்டுப்பட்டது. ராணியின் கர்மம் அவருக்கு கட்டுப்பட்டது. இம்மன நிலைகளை அவர் பெற்றிருந்தார். அவற்றை அறிந்து விளக்கி கூறும் நிலையில் அவர் இல்லை. அவை அந்நாட்டு வாழ்வில் பழக்கமாகவில்லை. விளக்கி கூறும் சொற்கள் உற்பத்தியாகவில்லை. நம் நாட்டில் படித்தவர் பலர் கூடி பேசும் பொழுது புது நிலைமைகள் எழுந்தால் அவற்றை கூற முடியாமல் திணறுபவர் இது அது என பேசுவதை பார்க்கலாம். பொதுவாக அன்னை செயல்பட்ட விஷயங்களை பெறலாம், விளக்கி கூற முடியாது. சென்னையில் வீடுகளில் 10 அடி அல்லது 12 அடி நீர் நிரம்பி சேதம் ஏற்பட்டு கரண்ட் இல்லாமல் தவிக்கும் பொழுது அன்னைக்கு அருள் மலர் தேவை செய்பவர் வீட்டினுள் நீர் வரவில்லை, கரண்ட் நிற்கவில்லை. இதை விளக்க முயன்றவர்களால் முடியவில்லை. அதுதான் மதர், இது மதரால் தான் முடியும் என்றனர். அனுபவம் புதியதானால் விளக்கம் அடுத்த தலைமுறையில் உருப்பெறும். பெற்றவை ஆன்மீக அனுபவங்கள், அவற்றை கூறும் திறன் அவர் பெற்றது இல்லை. 80 நாளும் கப்பலில் ரயிலில் அவர் விஷ் என்ற சீட் ஆடுகிறார். அப்பொழுது பேசக்கூடாது, பேச முடியாது. சீட்டாட்டம் அவரது தியானம். பெரும்பாலும் வெற்றி பெறுவார். 20 பவுன் ஒரு நாளைக்கு வெற்றி பெறுவதும் உண்டு. அதை அவர் எடுத்துக்கொள்வதில்லை, தாம தர்மம் செய்து விடுவார். அஞ்சா நெஞ்சம், அபார தைரியம், பேசாத மௌனம், சிந்திக்காத மௌனம், பொறுமை பெற்றவர் பிரியஸ் பவுன். ஆட்சேபனைகள் மேலெழுந்த வாரியாக எழுவன, அவை அவரை தொடுவது இல்லை. அதனால் எந்த காரியமும் கெடுவது இல்லை. உலகை இருவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் சுற்றி வர 10,000 பவுன் செலவாகும். அவர் 19,000 பவுன் செலவு செய்கிறார். பணம் அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல. பணத்தை ஈட்டும் திறமை பெரியது. ஈட்டியவர் கடுமையாக இல்லாவிட்டாலும் எளிதில் செலவு செய்ய மாட்டார்கள். செலவு செய்தால் பணம் பெருகும் என்பது அவர் அனுபவம். 19,000 பவுன் செலவு செய்து 20,000 பவுன் பெறுகிறார். எவரால் காரியம் கெட்டு போனாலும் தானே பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். பிறரை குறை கூறாதது பிரிட்டிஷார் வழக்கம். சதி செய்து ஆபத்தை ஏற்படுத்தும் பொழுது செய்தவர் மீது கோபப்படாதது, அவரை குறை கூறாதது முனிவருக்கும் சிரமமான காரியம். ஆத்ம நிலையில் மனநிலையில் சாதுவையும் கடந்தவர் பிரியஸ் பவுன். இங்கிலாந்தில் ஜென்டில்மேன் என்ற பட்டம் நிலம் பெற்றவருக்கே உண்டு. பணம் சம்பாதித்து அதை பெற முடியாது. ஜென்டில்மேன் என்பவரால் எவரையும் குறை கூற முடியாது. எவர் உதவியும் பெற மாட்டார். பிறர் பொறுப்பை ஏற்பார்கள். பந்தயத்திலும் வெற்றி பெற்ற பின்னும் பண பலனை நாட மாட்டார். கொடுத்த வார்த்தை தவற மாட்டார். பிரியஸ் பவுன் ராணிக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கவில்லை. கொடுக்காத வார்த்தையை காப்பாற்ற முனைகிறார். பந்தயம் அந்த நாட்டில் ஜென்டில்மேனுடைய பழக்கம். பிரைம் மினிஸ்டர் என்ற கதையில் இளைஞன் சிறுவனை ஏமாற்றி 70,000 பவுன் பந்தயம் போட சொல்லி குதிரை காலில் ஆணி அடித்து அவனை தோற்கடிக்கின்றனர். அந்நிலையில் ஏமாற்றியவர் ஜெயிலுக்கு போவார்கள். பணம் கட்டுவது என்பது இல்லை. இளைஞனின் தகப்பனார் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். தடை கூறாமல் 70,000 பவுன் கட்டினார். இளைஞன் இனி பந்தயத்திற்கு போவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்து காப்பாற்றினார். இக்கதையை அரௌண்ட் த வேர்ல்ட் 80 டேஸ் கதையை படித்த பின் மீண்டும் எப்படி பிரியஸ் பவுன் தடைகளை சமாளிக்க முடிகிறது என்ற கண்ணோட்டத்துடன் படித்த இத்தலைப்பு விளங்கும். வாழ்வு முழுவதும் இத்தலைப்புக்கு உரியது. நண்பன் வாங்கும் நிலத்தை தானே டிசம்பரில் விரும்பியவர் சர்க்கார் தன் நிலத்தை எடுத்துக்கொண்டதை காண்கிறார். அவன் மனம் அவன் வாழ்வை நிர்ணயித்து விட்டது. இது எதிரான பலர். பலன் எப்படி இருந்தாலும் சட்டம் ஒன்றே. நல்ல பலனை உதாரணம் காட்டி எழுத ஆசைப்பட்டால் பெரும்பலன் தரும். மகனை என்சைக்ளோபீடியா பாட புத்தகமாக கொள்ள வேண்டும் என்ற தகப்பனார் எடுத்த முடிவை ப்ரொபீடியா விளக்கியது பெரிய மிகப்பெரிய உதாரணம். பையன் படிக்க சம்மதித்தால் எதை படிக்க வேண்டும் என்பதை கண்டறிய தகப்பனார் வரும் 10 ஆண்டில் 30 வால்யூம் படிக்க ஒப்புக்கொண்டார். அவர் மனம் அவர் செயலை நிர்ணயிப்பதை அன்னை விலக்கி தானே நிர்ணயிக்க முன் வந்து ப்ரொபீடியா என்ற 1000 பக்க அட்டவணையை தயாரித்து கலை களஞ்சியத்துடன் தந்தார். இந்த கதையில் சுமார் 100 முதல் 200 நிகழ்ச்சிகள் உண்டு. ஒவ்வொன்றும் அவர் மனம் நிர்ணயித்தது. அக்கோணத்தில் கதையை படித்து பயன் பெறுவது பெரியது. புறப்படும் முன் ஃபார் 80 டேஸ் என்றார். மீண்டும் 3 முறை வெவ்வேறு இடங்களில் 80 டேஸ் ஆர் லெஸ் என சொல்கிறார். முடித்த பொழுது அது 80 நாளாக இல்லை, 79 நாள் என கண்டார். மேலும் யோசனை செய்த பொழுது அது 78 நாளாக இருந்தது. 78 நாளில் பயணம் முடிந்தும் தோற்றார். தோற்றது எப்படி, அது என்னவாயிற்று என்பது முடிவு. அமெரிக்காவை அடைந்த பின் முதல் நிகழ்ச்சி கூட்டம். கூட்டத்தில் ஒருவர் டியூயலுக்கு அழைக்கிறார். ரயில் பயணத்தில் ஒரு பாதிரியார் பேசுகிறார். இவர் போகவில்லை. பாஸ்பட் அவுட் என்ற வேலைக்காரன் போகிறார். டூயலுக்கு அழைத்தவர். திடீரென வந்து மீண்டும் புது சண்டையை ஆரம்பிக்கிறார். சண்டை தொடங்கும் ஒரு நிமிஷம் முன் அமெரிக்க இந்தியர் ரயிலை தாக்குகின்றனர். வேலையாள் அனைவரையும் காப்பாற்றுகிறான். அவன் பிடிபட்டான். பாக் அவனை தேட முயன்று ராணுவ உதவி கேட்கிறார். கிடைக்கவில்லை. மீண்டும் கிடைக்கிறது. சிறைப்பட்டவனை மீட்கிறார். ரயில் போய்விட்டதால் 200 மைல் ஸ்லெட்ஜ் வழுக்கும் படகில் போகிறார். கப்பல் கவர்கிறது. சொந்த படகை ஏற்படுத்துகிறார். கேப்டனை சிறைப்படுத்தி கப்பலை பொழுத்தி நேரத்தில் இங்கிலாந்து வந்து அரஸ்ட் ஆகி விடுதலை பெற்று ஸ்பெஷல் ரயிலில் வந்து 15 நிமிஷம் தாமதமாகி தோற்கிறார். முடிவில் ஒவ்வொரு கட்டமும் தலைகீழே மாறி உதவுவது எப்படி என காண்பது தலைப்பை அறிய உதவும். சட்டம் ஒன்றே, முடிவு செய்வது மனம். நம் மனம் நிகழ்ச்சி இல்லை. இக்கதையில் 80 டேஸ் பிரியஸ் ஃபார் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு கூட்டத்தை கண்டார். ஒரே கலைபுரமாக இருந்தது. கைகலப்பு நிகழ்ந்ததாக நினைத்தார். பிறகு அது எலெக்ஷன் கூட்டம் என கண்டார். அமெரிக்காவில் மேயர், செனட்டர், காங்கிரஸ் பிரதிநிதி, எம்எல்ஏ, எம்பி போன்றவர், ஜட்ஜ், ஆனரரி மேஜிஸ்ட்ரேட், கவர்னர் போன்ற எல்லா பதவிகளும் எலெக்ஷன் மூலம் நிர்ணயிப்பார்கள். எலெக்ஷன் கூட்டம் உள்நாட்டு கலவரம் போல் இருப்பது 1872 அமெரிக்க அரசியல் என கண்டு அதை விட்டு வெளியேற முயன்ற நேரம் வெற்றி முழக்கம், ஜே கோஷம், வாக்குவாதம், கைத்தட்டல் ஆகியவை பெரும் கலவரமாகி பாகும் ராணியும் துப்பறிபவனும் கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு உடுப்புகள் கிழிந்து உருண்டு எழுந்தனர். அந்த நேரம் அங்கு வந்த அமெரிக்க கர்னல் பிராட்டர் துப்பறிபவன் தலையில் பலமாக அடித்து குரலையாக நீங்கியது. பாகை திட்டினார். இது டூயலுக்கு அழைப்பு. பாக் அழைப்பை அப்பொழுது ஏற்க முடியாது. அதனால் 6வது மாதம் உங்களை வந்து டூயலுக்கு சந்திக்கிறேன், உங்கள் பெயர் என்ன என கேட்டார். அவமரியாதை செய்தவருடன் டூயல் சண்டையிட வேண்டும், என் பக்கம் நியாயம் இருப்பதால் நான் ஜெயிப்பேன் என நினைத்தார். நேரே ஒரு கடைக்கு போய் அனைவரும் புது உடை உடுத்து நியூயார்க் போக ரயில் ஏறினார். அந்த கர்னலும் அதே ரயிலில் வருவதை கண்ட ராணியும் வேலையால் பாசப்பட்டவருக்கும் ஒருவர் கண்ணில் அடுத்தவர் படாதபடி ஜன்னலை மூடினர். பாகுக்கு தூக்கம் சொக்கியது. கண் விழித்து சீட்டாட்டம் ஆடிய பொழுது கர்னல் பின்பக்கம் வந்து பாகிடம், இந்த சீட்டு தவறு, நான் வேறு சீட்டு ஆடுவேன் என்றார். பாக் கோபித்தார். டூயலுக்கு இருவரும் தயாரானார்கள். அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் பொழுது டூயலை நடத்த தீர்மானித்தனர். அடுத்த ஸ்டேஷனில் ரயில் வந்ததும் கார்டு, இந்த ரயில் 2 நிமிஷத்திற்கு மேல் நிற்காது, டூயலை ரயிலில் நடத்துவோம் என்றார். இருவரும் துப்பாக்கியுடன் தயாராக ரயிலின் விசிலுக்காக காத்திருந்த சமயம் ரயில் 100 அல்லது 200 பேரால் தாக்கப்பட்டது. இன்ஜின் விரிந்து ஓடிற்று. 2 மைலில் உள்ள ராணுவம் சப்தம் கேட்டு விரைந்து வந்து தாக்குபவர்களை தாக்கியது. கர்னலுக்கு பலத்த காயம். வேலையாள் சிறைப்பட்டு விட்டான். பாக் வேலையாளை காப்பாற்ற ராணுவ உதவியை நாடினார். கிடைக்கவில்லை. தான் மட்டும் போக முடிவு செய்தார். அதை கண்டு வீழ்ந்த கேப்டன் 30 வீரர்களை பாக் பாசப்பட்ட வேலையாள் உயிருடன் கிடைத்தால் 1000 பவுன் தலைக்கு 30 பவுன் பரிசு தர முன் வந்தார். மறுநாள் காலை வரை செய்தி இல்லை. மேலும் சிப்பாய்களை அனுப்ப யோசனை செய்த பொழுது 1/2 மைல் தூரத்தில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. பாக் சிறைப்பட்டவனை மீட்டு 30 வீரர்களுடன் வெற்றியுடன் திரும்பி வந்து பரிசை விநியோகம் செய்தார். அங்கிருந்து 200 மைல் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அங்கிருந்து 400 மைல் ரயிலில் பயணம் செய்து நியூயார்க்கை அடையலாம். ஸ்லெட்ஜ் வழுக்கு படகில் 200 மைலும் ரயிலில் 400 மைலும் கடந்து நியூயார்க் வந்து கப்பல் 45 நிமிஷம் முன் போய்விட்டதாக அறிந்தார். அன்றிரவு ஹோட்டலில் தங்கி காலை துறைமுகம் வந்தார். எந்த கப்பலும் புறப்படும் நிலையில் இல்லை. ஒரு கப்பல் புறப்படும் நிலையில் இருப்பதை கண்டார். அது போர்டோ என்ற பிரெஞ்சு துறைமுகம். கல் ஏற்றி போவது, பயணிகளை ஏற்பது அதன் வழக்கம் இல்லை. பாக் கேப்டனை அல்லது முதலாளியை பார்க்க விரும்பினார். அவர் பேசுபவர், நான் தான் கேப்டன், நானே முதலாளி, பயணிகளை நான் ஏற்க மாட்டேன், லிவர்பூல் என் கப்பல் போகாது என்றார். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருவேன் என்றார். பாங்கு 200 பவுன் கொடுத்தாலும் வராது, $200 கொடுத்தாலும் வராது என பதில் வந்தது. $2000 தருவேன் என்று மறுபதில் வந்தது. தலைக்கு என்று கூறி $8000 கொடுத்து கப்பல் ஏறினார். ஒரே நாளில் 13 மாலுமிகளுடனும் தனியாக பேசி கேப்டனை அறையில் அடைத்து கப்பலை இவர் கூறுத்து திருப்பினார். நிலக்கரி போதாது என கண்டு கேப்டனை விடுவித்து கேட்ட பொழுது கேப்டன் துடித்தான், திட்டினான், கொதித்தான். கப்பலை 60,000 டாலருக்கு வாங்கி அதன் மரப்பகுதிகளை எரித்து கொள் வந்தார். அது பிரிட்டிஷ் மண் என்பதால் துப்பறிபவன் அவரை கைது செய்தான். கஸ்டம்ஸ் அறையில் காவலில் வைத்தான். 4 மணிக்கு பின் பிராண்ட் திருடன் 3 நாள் முன் கைதானான் என அறிந்து துப்பறிபவன் பாகை விடுதலை செய்தான். கைதான பொழுதும் கடந்த 4 மணியும் பொறுமையாக இருந்த பார் தன் இரு கைகளையும் பின்வாங்கி துப்பறிவன் முகத்தை குத்தினார். விரைவாக போய் ஸ்பெஷல் ரயிலை ஏற்பாடு செய்து லண்டன் வந்தபொழுது 15 நிமிஷம் தாமதமானதால் அமைதியாக வீட்டிற்கு போனார். ராணிக்கு தங்க ஏற்பாடு தன் வீட்டிலேயே செய்தார். மாலை 7 மணிக்கு ராணியை சந்தித்து தன் சொத்து போய்விட்டது, மீது 1000 பவுன் உள்ளது, அதன் மூலம் அவளுக்கு வசதி செய்து தருவதாக கூறினார். ராணியின் பெயர் அவுதா. அவள் மனம் இழகியது. பாகின் வீரம், லட்சியம், கடமை உணர்வு, தியாகத்தை கண்டு வியந்து அவருக்கு பதில் கூற விரும்பி என்னை மணக்கும்படி கேட்கிறேன் என்றாள். 8:20 அருகில் வசிக்கும் பாதிரியாரிடம் போய் மறுநாள் திருமண ஏற்பாடு செய்ய ஆளிடம், அதாவது பாசப்பட் அவட்டிடம் கூறினார். அவன் புலகாங்கிதம் அடைந்து பாதிரியாரை போய் பார்த்தான். அவர் இல்ல, 20 நிமிஷம் காத்திருந்தான். வந்தவுடன் செய்தியை சொன்னான். பாதிரியார் மறுநாள் ஞாயிறு என்றும் திங்கட்கிழமை திருமணம் செய்யலாம் என்றார். பாசப்பட் அவுட் அன்று ஞாயிற்று December 22 என நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பாதிரியார் அன்று 21 என்றார். அது உண்மையானால் பந்தயம் தோற்கவில்லை. அதுவும் எதுவும் புரியாமல் பாகிடம் ஓடி வந்து விவரம் கூற முடியாமல் அவரை இழுத்துக்கொண்டு வண்டி ஏறி 100 பவுன் பரிசு என்று வண்டிக்காரனிடம் கூறி ரீஃபார்ம் கிளப்புக்கு 8:42 வந்து 8:45 நண்பர்களை சந்தித்து 20,000 பவுன் பந்தயத்தை பாக் ஜெயித்தார். சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து லண்டன் அதை மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் பாக் மனம் எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிர்ணயித்தது என காண்போம். 1. கர்னல் பிராக்டர் பாகை திட்டினார், டூயலுக்கு அழைத்தார். 6 மாதம் கழித்து அமெரிக்கா வந்து டூயல் செய்வதாக பாக் கூறினார். டூயல் அவர்களுக்கு மான பிரச்சனை. வீட்டில் பெண்களை தூக்கி போவது போன்றது. 1/2 நிமிஷம் தாமதிக்காமல் செயல்பட வேண்டிய காரியம். பாக் December 21 லண்டனில் இருக்க வேண்டும் என்பதால் அவர் லண்டன் போய் டூயலுக்கு திரும்பி வருவதாக கூறினார். டூயலில் வெற்றி நியாயத்திற்கு என்பது அவர்கள் நம்பிக்கை. பாக் எந்த தவறும் செய்யவில்லை. கர்னல் துப்பறிபவன் தலையில் கொட்டி வீக்கம் எழுந்தது. பாகுக்கு கோபம் வரவில்லை. கோபம் எழாத அமைதி போரையும் வெல்லும் சக்தி வாய்ந்தது. அவர் போகும் ரயிலில் கர்னலும் போவது டூயலை ரயிலில் நடத்த முடியும் என்றாகிறது. அது அமைதியின் பவர். ரயிலில் மீண்டும் கர்னல் சீட்டாட்டத்தில் பாகை சீண்டுகிறான். டூயல் ஏற்பாடு ஆயிற்று. பாக் மனம் திறன் நிறைந்தது. அதற்குள்ள சக்தி அபரிமிதமானது. அது டூயல் செய்யாமல் வெல்ல வல்லது. ரயில் விசிலுக்கு காத்திருந்தனர். அதே கணம் ரயில் தாக்கப்பட்டது. தாக்குதல் நின்ற பொழுது பாகுக்கு சிறு காயமும் இல்லை. கர்னல் இடுப்பில் பலத்த காயம். அது பாக் சுட்டதால் ஏற்பட்டது அல்ல. பாக் மனம் நேர்மையானது. நேர்மைக்கு வெற்றி உண்டு என அவர் நினைக்கிறார். டூயல் செய்யாமல் முழு வெற்றி பாகுக்கு. பாக் சுடாமல் கர்னலுக்கு பலத்த காயம். முடிவு பாக் மனத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. 2. வேலையாள் சிறைப்பட்டான். அவன் அனைவர் உயிரையும் காப்பாற்றினான். அவன் உயிரை காப்பது பாகின் கடமை. கடமை கர்மத்தையும் காலத்தையும் வெல்லும். ராணுவ உதவி முதலில் மறுக்கப்பட்டது. அவர் தைரியத்தை பாராட்டி 30 வீரர் வந்தனர். வந்தவர் சிறைப்பட்டவனை உயிருடன் காப்பாற்றினர், பரிசு பெற்றனர். கடமை பாகின் லட்சியம். கடமை என்பது நிலைமையை கருதாது நியாயத்தை செய்வது. நியாயம் சத்தியம், சத்தியம் ஆத்மாவின் புறம். சத்தியத்திற்கு கர்மம் கட்டுப்படும், அதன் வழி காலமும் கட்டுப்படும். அவை கட்டுப்பட்டன. அவன் உயிரோடு பிழைத்தான். அவன் பிழைத்ததை நிர்ணயம் செய்தது அவர் மனம். மனம் ஆத்மாவின் பகுதி. மனத்தின் தீர்க்கமான எண்ணம் ஆத்மாவின் சொந்த எண்ணம். ஆத்ம சக்தி அதன் மூலம் வெளிப்படுவது. வெற்றி மட்டும் அதன் ஊனல். அடுத்த ரயில் அதாவது மறுநாள் என்றால் 12 மணி, மேலும் தாமதமாகும். ஸ்லெட்ஜ் வழுக்கு படத்தில் கிடைத்தது. அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மூலம் கிடைத்தது. எதிரி மனம் மாறி சேவை செய்தது ஆகும். முடிவில் காப் 1000 பவுனில் ஒரு பகுதியை இன்ஸ்பெக்டருக்கு கொடுப்பது இதன் தொடர்பான பிரதிபலிப்பு. விரைவாக நியூயார்க் போனாலும் கப்பல் தவறுகிறது. ஹாங்காங்கில் துப்பறிபவன் ஆளுக்கு போதை மருந்து கொடுத்து கப்பல் தவறியது. துப்பறிபவன் தொடர்வதால் தொடர்வது அது. துப்பறிபவன் முடிவில் தவறாக கைது செய்து அதிலிருந்து பாக் தப்பித்தது போராட்டமாக முன்கூட்டி அறிவிக்கிறது. கேப்டனை சிறைப்படுத்தி கப்பலை ஒழித்தி பெரும் பணம் கொடுத்தது. கப்பல் மீதியும் பாக் கொடுத்தது. பாக் ஜென்டில்மேன் என உறுதிப்படுத்துகிறது. பாக் பயணத்தில் 100 சிறு பெரிய காரியங்களை சந்திக்கிறார். எல்லாவற்றிலும் உதாரணமாக பிச்சைக்காரிக்கு 20 பவுன் தருவது அவர் மனம் பின்வரும் நிகழ்ச்சிகளை நிர்ணயிக்கிறது என்பது தெரிகிறது. 20 பவுன் வீட்டு வேலைக்காரியின் ஆண்டு சம்பளம். அதை ஒரு பிச்சைக்காரி பெறுவது பாக் வாழ்வின் முழு வெற்றியை கடந்த வெற்றி பெறுவதை காட்டும். வாழ்வில் அவர் லட்சியம் ஜென்டில்மேன் என பெயர் பெறுவது. அவர் பெற்றது ராணி அவுதாவின் நன்றி கலந்த விசுவாசமான அன்பு நிறை காதல். ஜென்டில்மேன் என்பவர் இங்கிலாந்தில் 10,000 பேர் உண்டு. இது போன்ற தூய்மையான அன்பு நிறை உணர்வின் எழுச்சியை தரும் பெண் அந்நாட்டில் இல்லை. வாழ்வில் ஆண் பெண்ணை நாடுவான். அந்நாட்டில் ஆண் அவள் முன் மண்டியிட்டு என்னை மணந்து கொள்வாயா என கேட்பான். இங்கு பெண் என்னை மணப்பாயா என கேட்கிறாள். ஆண்டவனை வரம் கேட்டு பெறுகிறோம். ஆண்டவன் வந்து தரிசனம் தந்து வரம் தருகிறேன் ஏற்பாயா என கேட்பது உலகில் இல்லை. பாக் பெற்றது வேறு. வாழ்வின் பெரும் வரம் அது அவர் நினைக்காதது. ஆழ்மனம் நினைத்தது. 60 நாள் ஒரு அழகிய இளம் பெண்ணுடன் இரவும் பகலும் இணைந்த பொழுதும் அவள் மீது ஆசை எழாதது ரிஷியை கடந்த நிலை. இது மனம் மட்டும் எழுதும் நிலை. இந்நிலை உணர்ச்சியால் எட்ட முடியாது. அம்மனநிலையே அவருக்கு எப்பொழுதும் உள்ள மனநிலை. ஆண் கேட்க வேண்டியதை பெண் கேட்கிறாள் என்பது பெண் சுபாவத்தில் இல்லை. டேவிட் காப்பர்ஃபீல்ட் கதையில டேவிட் வக்கீல் பெண்ணுடன் 5 ஆண்டு பழகி அவள் மனத்தை அறியாமல் மனைவியை இழந்த பின் பிரயாணம் முடித்த பின் அத்தையின் யோசனையின் பேரில் வக்கீல் பெண்ணை என்னை மணக்க விரும்பும் பெண் உனக்கு தெரியும் என்று அத்தை கூறுகிறாள் என கேட்கிறான். அவன் கேட்காமல் அவளால் அதை செய்யலாலும் ஏற்க முடியாது. பெண் சுபாவம் கூச்சம் அவள் பெற்ற அச்சம் மடம் நாணத்திற்கு உரியது. அது தலைக்கீழே மாறி செயல்படுவது. சத்திய ஜீவியம் பின்னால் வருவதை முன்கூட்டி அறிவிப்பதாக ஸ்ரீ அப்பா அவர்கள் கூறுகிறார். மனித வாழ்வில் அனைத்தும் மனத்தால் நிர்ணயிக்க செய்யப்பட்டவை. அப்படி இருக்கும் பொழுது பாக் மனம் அவர் வாழ்வின் செயல்களை துல்லியமாக நிர்ணயிப்பது ஆச்சரியம் இல்லை. பந்தயம் பாகிடம் வர சில நிமிஷம் முன் 2 வெற்றி துருப்புகள் என்ற குரல் கேட்கிறது. வாழ்வனைத்தும் யோகம் என்றார் பகவான். வாழ்வின் அசைவுகள் அனைத்தும் சகுனமாகும் என நாம் கூறலாம். லைஃப் ரெஸ்பான்ஸை அறிந்தவர் எல்லா நிகழ்ச்சிகளையும் லைஃப் ரெஸ்பான்ஸ் ஆக அறிவார். பாக் பங்க்சுவாலிட்டியை ஒரு பழக்கமாக கொள்ளவில்லை, பண்பாக பயில்கிறார். நமக்கு ஒரு காரியத்தை குறித்த நேரத்தில் ஆரம்பிப்பது பங்க்சுவாலிட்டி. பாகிற்கு பங்க்சுவாலிட்டி வாழ்வின் மூச்சு. ஆரம்பமும் முடிவும் குறித்த நேரத்தில் இருப்பது அவருக்கு பங்க்சுவாலிட்டி. அது நடக்க செயலின் அனைத்து சிறு பாகங்களும் பங்கச்சுவலாக நடக்க வேண்டும். நாம் அது போன்ற எந்த நிகழ்ச்சிகளையும் கண்டது இல்லை. அமைதியான மனநிலைக்கு காலம் கட்டுப்படும். இடையூறு இருந்தால் காலம் கட்டுப்பட மனிதன் தன் பங்கை செய்ய வேண்டும். லிவர்பூல் கப்பல் தவறியது. அந்நிலையை எவரும் செய்யக்கூடியது இல்லை. இது வந்ததற்குரிய காரணங்கள் பல. துப்பறிபவன் ஹாங்காங்கில் செய்த சதி, எதிரியை எதிரி என அறியாமல் அவனுடன் பயணம் செய்வது. கர்னல் பிராக்டர் இன்ஸ்பெக்டருக்கு எதிரி, ஃபாக் அவன் சார்பாக அவன் பொறுப்பை ஏற்பது. இதன் விளைவாக வந்தது அமெரிக்க இந்தியன் தாக்குதல். இவற்றிடையே மெடிசன் பவுலில் பிரிட்ஜ் தடையாயிற்று. பிரிட்ஜ் கலகலத்து போனதால் அதை கடக்க முடியாது என்ற நிலை எழுந்தது. பாகுக்கு பிரிட்ஜ் தடையானதும் தெரியாது, தடை விலகியதும் தெரியாது. மனம் அமைதியானால் தடை எழாது, எழுந்தால் தானே விலகும் என்பதை அறிவுறுத்தும் செயல் இது. கப்பல் தவறிய பின் 3000 மைல் சிறு கப்பலால் தாண்டுவது இயலாது. அப்படி போர்டோ போகும் கப்பலை கொள்ளைக்காரனாக பார்க் பறித்து லிவர்பூல் போவது ஒரு தீர செயல். அது கூடி வந்தது அவர் மனம் செய்த நிர்ணயம். முடிவில் கேப்டன் பெற்றவை பெரும் அதிர்ஷ்டம். செம்மை, அதாவது பர்ஃபெக்ஷன் இருந்தால் குறை வராது. ஏனெனில் பர்ஃபெக்ஷனுக்கு முழுமையானது செம்மையானாலும் பகுதியின் செம்மை, ஒரு பகுதியின் செம்மைக்கு மாறான எதிரான பகுதியின் செம்மை எழுவது மனத்தின் இயல்பு. அதுவே துப்பறிபவன் தொடர்ந்து முடிவில் கைது செய்வது. அடிப்படையில் ஃபாக் மனம் ஆழ்ந்த அமைதி கொண்டுள்ளது. நிர்ணயிப்பது முடிவு. 79வது நாளே பயணம் முடிவது. பயணம் முடிந்தாலும் 15 நிமிஷம் தாமத தோல்வி தோற்றது. உண்மை அல்ல, உண்மை அடுத்த நாள் வெளிவருகிறது. உண்மை வெளிவர காரணம் திருமணம். ஃபாகின் உண்மை பெரியது. ராணி ஃபாக் வாழ்வில் வந்தது அதனினும் பெரியது. பயணம் 79வது நாளில் முடிந்தது. வெற்றியை பெரு வெற்றியாக காட்டுகிறது. 78வது நாளே பயணம் முடிந்தது. காலம் விரும்பி மனத்திற்கு கட்டுப்பட்டது என்பதன் உண்மை அது. பந்தயம் ஜெயிக்க 80 நாளில் பயணம் முடிய வேண்டும். 78 நாளில் முடிந்த பந்தயம் வினாடி தவறாமல் வெற்றியை கொண்டாடியது. தன் பங்க்சுவாலிட்டியே தானே கொண்டாடியது ஆகும். பந்தயம் வெற்றி பெற்றாலும் பாகுக்கு அதனால் பண லாபம் இல்லை. ஜென்டில்மேன் பந்தயத்தை பந்தயமாக ஏற்பவன். அதனால் லாபம் பெறும் நோக்கம் அவனுக்கு இல்லை. துப்பறிபவன் பெயர் பிக்ஸ். அவன் மீது பாகுக்கு துவேஷம்லாம் இல்லை. அவன் அவரை பின்பற்றியது தவறு. தவறு என்றாலும் அது அவன் கடமை. வேலையாள் பிக்ஸை சந்தேகிக்கிறான். ரீஃபார்ம் கிளப்பில் சந்தேகப்பட்டு பிக்ஸை அனுப்பியதாக பாசப்பட்ட அவுட் நினைக்கிறான். அவன் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் விரும்பினால் பாகுடன் வேலையாளியும் சந்தேகப்பட்டு கைது செய்யலாம். அவன் போதை மருந்துக்கு வேலைக்காரன் பலியானான். பாகிடம் வேலைக்காரன் பிக்ஸ் விஷயத்தில் ஹாங்காங்கிலேயே பிக்ஸ் விடப்பட்டிருப்பான் அல்லது நியூயார்க்கில் விடப்பட்டிருப்பான். வேலைக்காரன் சொல்லவில்லை. முடிவு வரை தொந்தரவு தொடர்வது பகுதியான செம்மையின் மறுபுறம். ஜென்டில்மேனுடைய பெருந்தன்மை பிக்ஸுக்கும் பாக் $500 பரிசு அளித்தது. பாக் மனத்தில் வேற்றுமையோ துவேஷமோ இல்லை. அவை இருந்தால் மனம் இந்த அமைதியை பெற முடியாது. தன் வேலையாளை நிர்ணயிக்கும் திறன் பெறாது. ராணி அவுதா பொறுமையின் பூஷணமாக கடைசி வரை அவனுக்கு ஆழ்ந்த மன உணர்ச்சியின் ஆதரவை தந்து பாகுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஆன்மீக பரிசு அது. இக்கதையில் வேலைக்காரன் பிரெஞ்சுக்காரன். பிக்ஸ் அவனை குறிப்பிடும் பொழுதெல்லாம் அவன் பிரெஞ்சுக்காரன், அவனால் பேசாமல் இருக்க முடியாது என்பான். பிரெஞ்சுக்காரர்கள் சிந்தனைக்கு பேர் போனவர்கள். எளியவர் வளவள பணத்தோன என பேசுவார்கள். இத்தாலியர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். கண்டவுடன் கட்டி கழுவுவார்கள். உணர்ச்சி வயப்படாமல் அவர்களால் பேச முடியாது. ஆங்கிலேயர் எளிதில் பேச மாட்டார்கள். அமெரிக்கர்கள் 5 நிமிஷம் உட்கார மாட்டார்கள். போனில் பேசினாலும் உலவிக் கொண்டே பேசுவார்கள். தனநாயகன் பாக் மௌனமானவர். கதை விறுவிறுப்பாக இருக்க வேண்டும் என்பதால் அவர் வேலைக்காரன் பிரெஞ்சுக்காரன் ஆக்கினார். ஒவ்வொரு புது ஊர் வந்தும் அவன் ஊரில் உள்ளே போவதும் அனைத்தையும் பார்வையிட்டு மகிழ்வதும் வம்பு தும்பில் மாட்டிக் கொள்வதும் கதைக்கு சுறுசுறுப்பு அளிக்கிறது. பாகின் கடமை உணர்ச்சி முழுமையானது. ஐரோப்பியர், குறிப்பாக ஆங்கிலேயர், பெண்களை, அதாவது உமன் லேடிஸ் என பிரித்து விட்டனர். உமன் என்பவள் பெண், படிக்காதவள், வேலை செய்பவள், வாழ்நாளில் குளிக்காதவள், ஆண்டிற்கு 10 பவுன் சம்பளத்திற்கு வேலை செய்பவள், மேய்டு வேலைக்குரியவள் என்பர். லேடி என்பவள் சீமாட்டி, பெரிய குடும்ப பெண், படுத்தவள், ஒரு நாளைக்கு 3 தரம் உடையை மாற்றுபவள். ஒரு லேடி அறையும் வந்தால் அங்குள்ள அனைத்து ஆண்களும் எழுந்து மரியாதை செய்வார்கள். லேடிஸ் எதிரே ஜென்டில்மேன் அதிர்ந்து பேச மாட்டார்கள். குடிப்பதற்கும் சட்டம் உண்டு. சாராயம், விஸ்கி பெண்கள் எதிரில் சாப்பிட மாட்டார்கள், வைன் சாப்பிடுவார்கள். பெண்களை, அதாவது லேடிஸ் அதிக மரியாதையுடன் நடத்துவார்கள். அவர்கள் தேவையை முதலில் கவனிப்பார்கள். பாவ் இக்கதையில் பிரின்ஸ் அவுடாவின் தேவைகளை கவனிப்பது ராஜோபசாரம் ஆகும். ஆண்கள் லேடிஸ் இருக்கும்போது கொச்சையான சொற்களை பேச மாட்டார்கள். ஒரு லேடி தவறான விஷயம் பேசினாலும், உதாரணமாக சிங்கப்பூர் இந்தியாவிற்கு தெற்கே உள்ளது என்றாலும், எந்த ஜென்டில்மேனும் அது தவறு என மாட்டார்கள். லேடிஸ் பேசுவதை, செய்வதை தவறு என கூறுவது மரியாதை இல்லை என்ற நாகரிகம் படுத்த நாடு அது. அதே சமயத்தில் ஒரு பெண் ஆணை யூ ஆர் ஸ்டூபிட் என கூறினாலும் ஆண் பெண்ணை அப்படி பேச முடியாது. இப்பண்பில் உச்ச கட்டத்தில் பிரின்ஸ் அவுடாவுக்கு கௌரவம் செலுத்துகிறார். அவருடைய தைரியம், தாராள மனப்பான்மை, வீரம், பெருந்தன்மை, கடமை உணர்ச்சியின் பயனை முழுவதும் அனுபவி மனம் நன்றியால் நெகிழ்கிறது. அது நன்றியின் எல்லையை கடந்து பிரியமாவதை ராணி கவனிக்கிறாள். அதை பாக் அறியவில்லை. ஹாங்காங்கில் கப்பல் தவறிவிட்டது. ஒரு சிறு கப்பல், 20 டன், 800 மைல் போக ஏற்பாடு செய்கிறார்கள். சிறு கப்பல்களை 50 மைல், 100 மைல் போக பயன்படுத்துவார்கள். 800 மைல் அதை போக முடியாது. டெல்லிக்கு சைக்கிளில் போவது போன்றது. பாக் ராணியை பார்த்து, உங்களுக்கு பயமாக இருக்கிறதா என கேட்கிறார். அவள், நீங்கள் உடன் இருக்கும் பொழுது எனக்கு பயம் இல்லை என பதில் கூறுகிறார். அவளுடைய துணை தைரியம் தரும் என்பது உண்மை. அதையும் கடந்து பெண்ணுக்கு தைரியம் தரும் வீரன் அவர் என்ற பொருள்பட ராணி பேசுவதை அவரோ அவளோ அறியவில்லை. அது நன்றி எல்லையை கடந்த பிரியம் ஆகும். மனநிலை, வேலையாள் அப்பொழுது அங்கில்லை. ஆனால் அது போன்ற நேரங்களில் ராணியின் மனம் அவனுக்கு தெரிய வருகிறது. ராணியை ஏற்ற பொறுப்பு ஒரு விரதம், ஒரு புனித கடமை. அதை கடந்து அவர் கண்ணில் எதுவும் படவில்லை. கடைசி நாள் அவளே எழுந்து நின்று கையை நீட்டி, என்னை மணப்பாயா என்று கேட்கும் வரை சாவுக்கு அவளை பெண், அழகான பெண், அன்பிற்குரியவள் என நினைக்கவும் முடியவில்லை. ஆதரவுக்குரியவள், பெண் காப்பது என் கடன் என்பதை கடந்த எண்ணம் அவர் மனதில் எழவே இல்லை. அப்படி அவள் கேட்டவுடன் எழுவது ஆச்சரியம். அடுத்த நிமிஷம் அது அவள் பிரியம், அன்பு, காதல் என்று மனதில் பட்டு அவர் உடல் புல்லரிக்கிறது. அதை ஏற்று நான் உன்னை புனிதமாக காதலிக்கிறேன் என்றார். இது முனிவரை கடந்த ரிஷியின் நிலையை கடந்த யோகியின் நிலையையும் கடந்த தெய்வ நிலை. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாஷையில் இதை தெய்வீக மனம், ஓவர் மைண்ட் என்போம். கிருஷ்ண பரமாத்மா உரையும் இடம். பாக் ஏதோ ஒரு அம்சத்தில் அம்மன நிலையை பெற்றவர். மனித மனத்தை கடந்த நிலையில் உள்ளது முனிவர் மனம். இது மௌனம் நிறைந்தது. மௌனத்தை பெற்றவரை மௌனம் காத்தவர் என்பவர். அவர் முனி. தெய்வ நிலையை மௌனம் கனத்தது. அதை ஒருபடி கடந்தால் சத்திய ஜீவிய மௌனம் எழும். இக்கதையை எழுதியவர் பிரெஞ்சுக்காரர். அவர் பெயர் ஜூலியட் பர்ன். இதன் கரு பங்க்சுவாலிட்டி, ஆனாலும் அதன் உட்கரு மௌனம். அதை பெற்ற கதாநாயகன் ஆங்கிலேயனாக இருப்பதே பொருத்தம். அவ் அமைதி பிரெஞ்சுக்காரருக்கு உரியது அல்ல என ஆசிரியர் கதாநாயகனை ஆங்கிலேயராக வர்ணிக்கிறார். இது கதையின் சிறப்பு. இந்த ஆசிரியருக்கு இந்தியா முக்கியம். வேறொரு நாவலும் இந்தியாவில் நடப்பதாக எழுதுகிறார். அவர் எழுதிய 63 நாவல்களில் 10வது நாவல் இது. 80 டேஸ் மூலம் பிரெஞ்சில் எழுதப்பட்டு பத்திரிகையில் வாரந்தோறும் சீரியலாக வெளிவந்தது. 1873 வெளிவந்தது. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து ஆகியவை ஆங்கிலம் பேசும் நாடுகள். இந்தியா, பர்மா, சிலோன், சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா ஆகியவை பிரிட்டிஷ் காலனிகள் என்பதால் ஆங்கிலம் சர்க்கார் மொழியாக வழங்கும் இடங்கள். நாவல் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டு ஆங்கிலம் வழங்கும் எல்லா நாடுகளிலும் பிரபலமாகிவிட்டது. அவர் எழுதியவை 63 நாவல்கள். ஆனாலும் அவரை உலக புகழ் எழுத உதவியது இந்த நாவல் ஆகும். இது நடப்பது 1872, பகவான் பிறந்த ஆண்டு. இதன் பவர் மௌனம். அது இந்திய ஆன்மீக பொக்கிஷம். அதற்கும் பிரான்ஸ், இங்கிலாந்திற்கும் சம்பந்தம் இல்லை. மௌனம் மனத்தை தொட்டால் ஆங்கிலேயர் அலறுவார்கள். அன்னை கணவர் ரிச்சர்ட் கோலமிட்டார், நான் மடையன் ஆகிறேன் என்றார். ஜூலியட் பர்ன் இந்திய ஆன்மீக பொக்கிஷமான மௌனத்தின் சிறப்பை ஆங்கிலேய பங்க்சுவாலிட்டி மூலம் உலகத்து தருவதாக எழுதப்பட்ட நூல் இது. இதன் கரு நிர்ணயிப்பது மனம், செயலை நிர்ணயிப்பது. மனித மனம், நம் மனமே நம் செயலை நிர்ணயிக்கிறது. சீனா கடலில் சிறு கப்பல் சுறாவிடியார் எக்ஸ்பிரஸ் லைனின் வேகத்தை போல 4 மடங்கு வேகத்தில் சீறியது. ஆனால் ஆபத்தை விலக்கி ஷாங்காய் வந்தது என்பது. மௌனம் உலகை காக்கிறது என்ற ஆன்மீக தத்துவம். அந்த மௌனமே மனம். யோகாமாவில் வேலையாளை முதலாளியுடன் சர்க்கஸில் மீண்டும் சேர்த்தது. மௌனம் தைரியத்தால் செறிவடையும் ராணுவ உதவியை மறுத்த கேப்டன் அவர் தைரியத்தை பாராட்டி 30 வீரர்களை அனுப்புகிறார். பாசப்பட்டோர் காயம் படாமல் உயிருடன் திரும்ப வேண்டும் என்ற பாபுடைய முடிவை வாழ்வு செயல்படுத்துகிறது. முடிவாக ஆசிரியர் காலத்தின் ரகசியத்தை கூறுகிறார். பாப் புறப்பட்ட பொழுது அவர் தன் மன உறுதியை பங்க்சுவாலிட்டியை நம்புகிறார். ரீஃபார்ம் கிளப் மெம்பர்கள் கேட்பதற்கும் பாம்பேயில் கர்னல் கேட்பதற்கும் இடையூறுகள் என்னை பாதிக்கா என்கிறார். அது எதுவும் முடியாத நேரம் நடக்க ஆரம்பிக்கிறார். நம்மால் முடிந்ததை செய்து முடித்தால் மீதியை இறைவன் செய்வான் என்பது ஆன்மீக நம்பிக்கை. மனிதன் முடிக்கும் இடத்தில் அன்னை ஆரம்பிப்பார் என்பதை அன்பர்கள் அறிவார்கள். மனிதனுடைய பிரச்சனை எப்படி சிரமத்தை கடப்பது என்பதல்ல, ஏராளமாக வரும் அருளை எப்படி என் மனத்துள் வாழ்வினுள் ஏற்பது என்பதே பிரச்சனை. சென்னையில் மழை வழக்கத்திற்கு மாறாக 150% அதிகமாக பெய்து புழலேரி, செம்பரம்பாக்கம் ஏரிகள் திறக்கப்பட்டதால் 300,000 வீடுகள் 10 அடி நீரில் மூழ்கின. சுமார் 1 வீட்டில் 300,000 சேதம். மொத்தம் 1,00,000 கோடி ரூபாய் சேதம். அருளை சூட்சுமமாக அறியும் அன்பர்கள் சில ஆண்டுகளுக்கு முன் இத்தொகை சூட்சும உலகில் அன்பர்களை நாடி வந்ததை அறிவார்கள். சரி, வந்தது உண்மை என கொள்வோம். போய்விட்டது, இனி செய்ய என்ன இருக்கிறது என்பது அன்பர்கள் கேள்வி. ஸ்ரீ அப்பா அவர்களின் பதில் என்னவென்றால், அன்பர்கள் மனம் இருக்க வேண்டிய நிலையில் இருந்தால் எதுவும் போகாது, அருளுக்கும் போக தெரியாது. அன்பர் உயர வேண்டிய உயரத்திற்கு உயர்ந்தார், அத்தனையும் மீண்டும் வரும், அபரிமிதமாகவும் வரும் என்பது அன்னை சட்டம். ஓர் அன்பர் கிரேஸ் மலர் சேவையை நெடுநாளாக செய்பவர். இவர் 1 கோடி ரூபாய் ஓராண்டில் சம்பாதிக்கிறார். இவர் 1 மாதம் இத்தொகையை சம்பாதிக்க திட்டமிட்டு செயல்பட்டால் அது பலிக்கும். மற்றொரு அன்பர் தன் தொழிலை 3 கோடியிலிருந்து 10 கோடிக்கு வரும்பொழுது கடன் பெறக்கூடாது என்ற பழைய கொள்கையை மேற்கொண்டு வந்ததை தவற விட்டுவிட்டார். வாழ்க்கை வளரும் பொழுது பதவி அதிகாரம் பல மடங்கு வருகிறது. அன்பர்கள் அதிகாரத்தை அதிக காரமாக செலுத்தினால் டெல்லி அரை கூவலிட்டு அழைத்து அல்ப குணத்தால் அழியும். பிரியம், நல் எண்ணம், பெரிய மனம் பிறருக்கு பூர்ண சுதந்திரம் தருபவருக்கு வந்தது போகாது. பழைய சிறுமதிக்கு புது அருள் வாய்ப்பு வலிக்காது. எவரும் அதிகமாக உழைக்கலாம், அறிவோடு திறனை உயர்த்தலாம். கடுமையாக கடுமையை, கொடுமையை, எரிச்சலை, லஞ்சம் தருவதை அடியோடு நிறுத்தலாம். இவை பெரும் திறனை விரிவுபடுத்தும். போனது வரும். கடன் பேங்கிலும் வாங்க மாட்டேன் என்பது 1000 ஆண்டிற்கு முன் பிறந்த கட்டுப்பெட்டியின் சிறுமதி. அம்மனநிலைக்கு எந்த அன்னை வாய்ப்பும் 10 அடி தண்ணீராக வருமே தவிர வியாபார வாய்ப்பாக வராது. என்ன செய்கிறோம் என்பதை விட என்ன மனநிலையில் செய்கிறோம் என்பது முக்கியம். லஞ்சம் கொடுப்பது தவறு என நம்பினால் லஞ்சம் கொடுக்கும் சந்தர்ப்பம் வராது என்பதை தெளிவாக விவரமாக நம்பினால் அந்த சந்தர்ப்பம் வராது என்பதை தொழிலில் உள்ள அன்பர்கள் இங்கும் அங்குமாக பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அப்படி செயல்பட முடியும் என மனம் நினைப்பது இல்லை. அப்படி நினைப்பவருக்கு அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக விலகும். அன்னையை தீவிரமாக அழைத்து வெள்ளிக்கிழமையில் இருந்த சிறுநீரகக்கள் திங்கட்கிழமை இல்லை என்பதை அன்பர் கண்டார். அது ஒருவர் அனுபவம், பலர் அனுபவம் நமக்கு உதவும். லஞ்சம் கொடுத்தே பெரும் சொத்து சம்பாதித்தவர் இக்கொள்கையை ஏற்க முனைந்து புது திட்டம் வரைந்தார். இது 2.5 கோடி. 1990 நடைமுறை கணிசமான லஞ்சம் தராமல் விண்ணப்பமே பேங்கால் ஏற்கப்படாது என்பது நிலைமை. அன்பருக்கு நம்பிக்கை இல்லை. விண்ணப்பம் ஏற்கப்பட்டது, எவரும் பணம் கேட்கவில்லை, லோன் சாங்ஷன் ஆயிற்று, புரியவில்லை. இந்த திட்டத்தை ஏற்க எவரும் முன்வராததால் பேங்க் வாடிக்கைக்காரரை தேடிக் கொண்டிருப்பதால் அன்பருக்கு தர்ம சங்கடம் ஏற்படவில்லை. உலகத்தின் நிலை நமக்கு கணக்கில் இல்லை. நம் மனம் அதற்குரிய ஆழத்தில் லஞ்சத்தை பற்றி என்ன நினைக்கிறது என்பதே நமக்கு முக்கியம். பொய் சொல்லாதவர் உண்டு, அவர் மனம் பொய்யை நம்பும். ஆனால் பொய் சொல்ல மாட்டார் எனில் அடுத்த பெரிய கட்டம் அவருக்கு வலிக்காது. மனம் பொய்யை நம்புவதை ஓரளவு குறைக்க முயன்றால் எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அது விலகும். மேலும் எதிர்காலத்தில் படிப்படியாக மனம் பொய்யை விட்டகல முடிவு செய்வது உதவும். பொய் சொல்லாதவருக்கு எரிச்சல் வரும். எரிச்சல் உணர்வின் பொய் ஆகும். காணிக்கை மெய்யால் வந்த பணம், காணிக்கை கொடுத்தவரும் காணிக்கையை பெறும் நிலையில் உள்ளவரும் பொய் விலகிய பணம் உடையவர்கள். அவர்கள் லஞ்சம் என்ற கட்டத்தில் திட்டத்தின் எல்லா பாகங்களையும் தனித்தனியாக சமர்ப்பணம் செய்தால் லஞ்சம் அவர் சூழலை விட்டு விலகும். முடிவு செய்வது நம் மனம். அங்கு லஞ்சம் இல்லாவிட்டால் லஞ்சம் கொடுக்கும் அவசியம் வராது. எரிச்சல் மட்டும் பொய் அல்ல, குழப்பம் பொய், தாமதம் பொய், அதிகாரம் பொய், அவசரம் பொய். பொய்யின் எல்லா அம்சங்களையும் ஒரு திட்டத்தில் நின்று அன்பர் விளக்கினார். அவர் எதிர்கொள்ளும் தடைகள் விலகும். பெரும் திறனை பக்கவாட்டிலும் ஆழத்திலும் உயரத்திலும் அதிகப்படுத்தினார். அருள் அதிகமாக வலிக்கும். ஏற்பட்ட சேதம் வருமானம் ஆகும். வியாபாரி புதிய சரக்கை மார்க்கெட்டில் கொண்டு வர கடன் தர வேண்டும். சரக்கின் தரத்தை மார்க்கெட் தெரிந்து கொண்ட பொழுது கடன் தரும் அவசியம் இல்லை, மார்க்கெட் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கும். அன்பர் சரக்கு நாணயம், நம்பிக்கை, உண்மை, உழைப்பு, நல் எண்ணம் ஆகியவை. ஒரு ஆபீசர் லஞ்சம் எதிர்பார்க்கிறார் எனில் நாம் அதை விளக்கி அவர் மனத்தில் உள்ள ஒளியை அன்னையை காண முயன்றால் லஞ்சம் விலகும், காரியம் நடக்கும். அன்பருக்கு தோல்வி இல்லை. அவர் மனம் அன்னையை லயிக்கும் வரை தோல்வி இல்லை. காலம் மாறும் பொழுது பழைய பழக்கங்கள் மாறும். உடை மாறுவது, உணவு மாறுவது முக்கிய மாறுதல் இல்லை. அது மாறலாம் அல்லது மாறாமல் இருக்கலாம், அதற்கு அர்த்தம் இல்லை. ஆனால் மனித அறிவும் பண்பும் மாறுவதால் ஏற்படும் மாறுதல்கள் அர்த்த புஷ்டி உள்ளவை. இந்த மாற்றங்களை ஏற்பது அவசியம். ஏற்க மறுப்பவர்களை பழைய பஞ்சாங்கம், கட்டுப்பெட்டி என்பார்கள். படிப்பு உலகில் பரவுகிறது. இன்று படிக்க மறுப்பவன் படிப்பால் வரும் பெரும் பலனை இழப்பான், அது அவனுக்கு நட்டம். மின்சார வசதிகள் இன்று ஏராளம். அமெரிக்காவில் ஆமிஷ் என்ற ஒரு குழு மின்சாரத்தை பயன்படுத்த மாட்டார்கள். மின்சார வசதிகளை மறுப்பவன் பின்தங்கியவன் ஆகிறான். ஒரு காலத்தில் மனிதன் காய்கனி பச்சை மாமிசம் உண்டான், உடை உடுக்கவில்லை. இன்று அப்பழக்கங்களை மாற்ற மறுப்பவனை ஜெயிலில் போடுவார்கள். இதுவும் தவறு என்று ஆகாது, உலகம் ஏற்காது. காலம் மாறும் பொழுது பழைய பழக்க வழக்கங்களை மாற்றுபவன் நாகரிக மனிதன். பணத்தை பயன்படுத்த ஒருவர் மறுத்தா அவருடன் யாராலும் பழக முடியாது, தொடர்பு கொள்ள இயலாது. அன்னையை ஏற்க அவர் அருளை ஏற்று கிரகித்து பயன் அடைய மனம் விசாலமாக வேண்டும். இன்றைய நவநாகரீக மனிதனை விட 100 அல்லது 1000 மடங்கு மனம் விசாலமாக, லட்சியமாக, தூய்மையாக, தெய்வீகமாக, புனிதமாக இருக்க வேண்டும். முதற் காரியமாக பொய் அறவே மாறி மெய்யாக வேண்டும். பேச்சு மௌனமாகி மௌனம் மனத்திலும் ஜீவனிலும் ஆத்மாவிலும் சைத்திய புருஷனிலும் ஆழ்ந்துரைந்தல் அவசியம். அல்பம் சொல்பம் சிறுமதி கடுமை கொடுமை எரிச்சல் குழப்பம் ஆகியவை அறவே நீங்க வேண்டும். கடன் வாங்குவதை திருடுவதாக நினைப்பவர் ஏராளம். கடன் வாங்கினால் குடும்பம் அழிந்துவிடும் என்று நம்புவர் உண்டு. ரோடு கல்வி பணம் மின்சாரம் கம்ப்யூட்டர் விமான பயணம் முன்னேற்றத்தால் வந்தது போல கடன் நவநாகரீக ஸ்தாபனம். இன்று கடன் என்ற கான்செப்ட் கருத்து அழிக்கப்பட்டால் ரோடில் பஸ் கார் லாரி போகாது. கல்லூரிகளில் மாணவர்கள் தொகை கால் பாகம் ஆகும். கடை தெருவு சுருங்கி காலியாகும். புத்தகம் பிரசுரம் ஆகாது. வாழ்வு 500 ஆண்டிற்கு முன் இருந்ததை போல் ஆகும். இது ஒரு மூட நம்பிக்கை. இன்று கல்லூரி மாணவியை 9 கஜம் புடவையை மலிசாராக உடுத்தி போவது போல் ஆகும். திருமணம் அன்னை வழிபாட்டில் முக்கியமானது. திருமண வாழ்வு நம் உடலின் சக்தியை 1/10 குறைப்பது உண்மை. திருமணமாகி பிள்ளை பெற்று குடும்பத்துபவன் அதை முக்கியமாக கருதி ஏற்பவன் யோகத்தில் முதலடியும் எடுத்து வைக்க முடியாது. திருமணம் ஆனாலும் பிரம்மச்சரியத்தை ஏற்பவர் உண்டு. அவரும் குடும்பம் தன்னை ஆக்கிரமிப்பதை அறிவார். அன்னியின் சிறந்த கருத்துக்கள் அவர் காதில் படாது. அந்த ஆக்குபேஷன் ஆக்கிரமிப்பை மீறி மனைவியுடன் தூய்மையான உறவு கொள்ள ஒருவர் முயன்றார் அதைவிட மோட்சம் அடைவது எளிது என தோன்றும். அது அத்தியாவசியம். அதற்கு அடுத்தபடி நம் மனம் ஊரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அவர்ஸ் இஸ் சோசியல் கான்சியஸ்னஸ். உலகை மனத்தால் கடக்க முடியாதவருக்கு இந்த யோகம் இல்லை. திலீப் குமார் ராய் பெரிய பாடகர். அவர் தகப்பனார் பிரபல திலீப் நேருவின் நண்பர். சுபாஷ் சந்திர போஸுடன் கடித போக்குவரத்து உள்ளவர். 1934 நேரு புதுவை வந்த பொழுது திலீப்பை பார்க்க விரும்பினார். பகவான் மறுத்து விட்டார். 1930-1940 ஆசிரம சாதகர்கள் ஒருவரை ஒருவர் நட்பு முறையில் சந்தித்து பேசக்கூடாது என்பது சட்டம். வேலைக்காக பேசலாம். இவை அடிப்படை சட்டங்கள். நம் அன்பர்களுக்கு இவை ஒத்து வராது. அவரவர் சொந்தமாக யோகத்தை ஏற்கும் அளவுக்கு கட்டுப்பாடுகளை ஏற்கலாம். எந்த மந்திரமும் பகவான் எழுதிய மந்திரங்கள் உட்பட எதுவும் பயன்படுத்தக்கூடாது. மதர் ஸ்ரீ அரவிந்தோ என்ற 2 மந்திரங்களை தவிர மற்றவை மூட நம்பிக்கையாக மாறும் என்று ஸ்ரீ அப்பா கூறுவது என்னன்னா குறைந்தபட்ச சட்டங்களை மீறக்கூடாது. ரிச்சுவல் சம்பிரதாயங்கள் அறவே விளக்கப்பட வேண்டும். சத்தியம் சத்தியமாக வேண்டும். சமூகத்தின் தவறான பழக்கங்களை லஞ்சம் அறவே ஒழிக்க வேண்டும். செய்யும் தொழிலில் நேர்மையாக இருந்து உடன் உறைபவர் ஸ்கில் திறமைகளை வளர்த்து செயல்பட சுதந்திரம் அளித்து தொழிலை விரிவுபடுத்துதல் சுபிட்சமான அடையாளம். கடனை முறையாக பயன்படுத்தி அதனால் பயன்பெற்று முறையாக திருப்பி தர வேண்டும். கடன் வாங்க மறுப்பது அறியாமை மூட நம்பிக்கை. ஜீவன் வளராத நிலைக்குரியது. சென்னை சேதத்தால் பாதிக்கப்பட்டவர் மன நிலையை மாற்றினால் வருமானத்தை 10 மடங்கு பெருக்க முயன்றால் அது 100 அல்லது 1000 மடங்கு பெருகும். ரெசப்டிவிட்டி வரும். இது அடிப்படையான தேவை. இம்முயற்சியை ஒவ்வொரு கட்டத்திலும் நம் மனம் நம் வாழ்வை நிர்ணயிப்பதை காணலாம். 80 டேஸ் என்ற கதையை ஸ்ரீ அப்பா விவரமாக எழுதியுள்ளார். இருந்தாலும் கதையை படிப்பவர் பாகின் செயல்களை அவர் மனத்தால் நிர்ணயிக்கப்படுவதை காணலாம். அவை 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வரும். அதன் மூலம் நம் மனம் எப்படி நம் செயலை நிர்ணயிக்கிறது என அறியலாம். அதிலும் பல கட்டங்கள் உண்டு. மகனை எந்த கல்லூரியில் எந்த படிப்பு அனுப்ப நினைத்தேனோ அதுவே நடந்தது என காணலாம். இன்று என்ன டிஃபன் சாப்பிட விரும்பினேனோ அதுவே நான் கேட்காமல் சில சமயம் கேட்டும் வந்ததை காணலாம். ஒரு புத்தகம் வாங்க விரும்பினேன். விசாரித்ததில் அது மார்க்கெட்டில் இல்லை. ஒருவேளை சென்னையில் கிடைக்கலாம் என்றனர். கிடைத்து போனால் அதே புத்தகம் 10 பிரதிகள் இன்று வந்துள்ளதை காணலாம். பெரியதும் சிறியதும் பிடிபடுவது ஒரு வகையில் அவுட்லைன் முழுவதும் பிடிபடுவது ஆகும். இது ஒரு பெரிய ஆரம்பம். பிறகு பல கட்டங்களாய் பிரித்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒன்று பலிக்க முயன்றால் இதுவரை இதே போல் பல கட்டங்களில் வலித்தால் பலித்தது தெரியும். நம் மனம் நம் வாழ்வை நிர்ணயிப்பது ஆரம்பித்து விட்டது. முடிக்க வாழ்நாள் போதாது. தத்துவப்படி அடுத்த கட்டம் நம் வாழ்வை நிர்ணயிப்பது நம் ஆத்மா. அவை பெரிய சக்திகள் ஆகும். அதன் பின்னுள்ளது யோகம். யோகம் செய்ய பிரியப்படாதவர் அனைவர் வாழ்வையும் யோகமாக்கும் சித்தி பெற்றவர். அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது கடினம். நாம் நினைத்ததே வலிக்கும், நினைக்காததும் வலிக்கும். யார் எம்எல்ஏ ஆக முடியாதோ அவர் மந்திரி ஆவார். யோசனை செய்தால் ஒரு சமயம் அது நமக்கு வந்த எண்ணம் என தெரியும். எண்ணம் வலிப்பது தவறில்லை, வலிக்க நினைப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த நேரம் மற்றவர் நம்மை கண்டு உங்கள் வார்த்தை வலிக்கிறது என்பார்கள். உள்ளூரில் உள்ளவரை நீ போய் பழைய ஊரில் தங்கிவிட என எதேச்சாக கூறியது வலித்தது. பல ஆண்டுகள் அங்கேயே இருந்தார். ஒருவருக்கு பெரும் பணம் தேவை, சிறு பணமும் வரும் வழி எவருக்கும் தெரியவில்லை. அவரிடம் ஒரு அன்பர், உனக்கு தேவையான அவ்வளவு பணமும் சாங்ஷன் ஆகி சூற்றும் உலகில் காத்துள்ளது. எனக்கு அதை உனக்கு தர பிரியம். என் கையில் எதுவும் இல்லை. உனக்கு கொடுத்த எனக்கு பணம் வர வேண்டும் என நீ பிரார்த்தனை செய் என்றார். அவ்வளவு பணமும் வந்தது. அதே போல மூன்று மடங்கும் வந்தது. அதன் பின்னும் வருஷா வருஷம் அத்தொகை வர ஆரம்பித்து சிறிது சிறிதாக 10 மடங்கு ஆயிற்று. இவை அன்னையின் சுபிட்சம். எல்லா அன்பர்கள் குடும்பத்திலும் சிறு அளவிலும் பெரிய அளவிலும் தொடர்ந்து நடப்பவை. சிலவற்றை நாம் காண்கிறோம். எது யாருக்கு எந்த அளவில் வலித்தது என தெரியாது. கடந்த காலத்தில் நம் வாழ்வில் நடக்காததே இல்லை. நாம் விவரமாக தெளிவாக அறியாதவை உண்டு. அன்பர்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாத வாய்ப்பு இல்லை. எங்கும் எவருக்கும் லஞ்சம் தர வேண்டியது இல்லை. உடல் நலம் பாதிக்கப்படாது. உலகமே அன்பருக்கு நண்பர் குழாம். யோசனை செய்தால் தெரியும். யோசனையே செய்யாவிட்டால் அதிகமாக புரிவோம். புரிவது பெரியது, புரியாதது சொர்க்கம். நம் குழந்தைகள் வாழ்வை இப்பொழுது கவனித்தால் நாம் சிறு வயதில் பட்ட சிரமங்கள் இருக்கா நாம் அனுபவிக்காத வாய்ப்புகளை காணலாம். பல ஊர் முன்னேற்றத்தால் வருபவை. சில பெரிய வாய்ப்புகள் அன்னையால் மட்டுமே வருபவை. அவை தெளிவாக தெரியும். ஒரு அன்பருக்கு பல பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் அவர் சிறு வயதில் அனுபவித்த பிரபலத்தை பல மடங்கு பெற்றனர். ஒரு பெண் அவள் ஸ்தாபனத்தில் ஸ்டார் ஆகி விட்டாள். படிக்க அவளுக்கு பிடிக்காது. ஒரு பையன் பெரிய புத்திசாலி, படிக்கவே மாட்டான். படிக்காமல் பாஸ் செய்ய ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க கற்றுக்கொண்டான். ஊரில் பிரபலம் ஆனான். அவன் வயதில் அந்த அளவு பிரபலம் அடைந்தவர் அந்த ஊரில் இல்லை. எந்த ஊரில் இருக்கிறார் என தெரியாது. இவ்வளவு திறமையும் நல்லபடியாக பயன்படுத்தும் அறிவு மட்டும் அவனுக்கு இல்லை. செய்தால் மாநிலத்தில் பிரபலம் பெறுவான். எதுவும் அன்பர் முயற்சியால் வரவில்லை. வருவதை ஏற்கலாம். எதுவும் செய்யும் நிலையில் அன்பரோ அவர் குடும்பமோ அவ்விளைஞனோ இல்லை. மனிதன் மனம் என அடிக்கடி பேசுவான். சற்று நிதானித்து மனம் என எதை குறிப்பிடுகிறான் என அவன் நினைத்து பார்த்தால் மனம் என்பது அவனுக்கு நான் என்பதாகும். மனம் 1000 ஒருவருக்கே உண்டு. அவருக்கும் அது தெரியாது. நாம் பெரும்பாலும் உடல், பசி, தூக்கம், களைப்பே நமக்கு முக்கியம். அது சுறுசுறுப்பானவர் சிறு வயதில் துருதுருன்னு என இருப்பார்கள். சுறுசுறுப்பு 25-30 வயதுக்கு மேல் இருக்காது. அவர்கள் வைட்டல், பிராணம், உயிரால் ஆனவர்கள். எதை சொன்னாலும் சிந்திப்பவர் உண்டு. அவருக்கு மனம் உண்டு. விஷயத்தில் சிந்தனையில் இருப்பது ஜட மனம். மற்றவரில் சிந்தனை வைட்டல் மைண்ட், உயிரின் மனம். பொருளையும் மனிதரையும் கடந்த விஷயம் அறிவுக்கு உரியது. எறும்பு குற்று சுறுசுறுப்பானால் மழை வருகிறது என்பது ஓர் ஐடியா, கருத்து. இதை அனைவரும் அறிவார்கள். ஏன் என்று ஒருவர் நினைத்தால் அவர் சிந்திப்பவர். மழை பெய்தால், மழை வந்தால் எறும்பெல்லாம் சாகும். அதனால் மழை வருவதை அறியும் எறும்புகள் மழையால் பாதிக்கப்படாத இடம், அதாவது மரம் கொண்டு போய் சேருகின்றன என அவர் கண்டார். அல்லது அது உண்மையானால் அவருக்கு மனம் உண்டு, அது சிந்திக்கிறது என அறியலாம். அதனால் மனம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வது முடியாது. மனத்தை அறிய சத்திய ஜீவியத்தை அடைய வேண்டும். 10 பேரை 9 பேர் என எண்ணியவனுக்கு தான் செய்த தவறு தெரியாது. ஏனெனில் எண்ணிக்கை மனத்தின் திறன். அவர்கள் உடலால் ஆனவர்கள். உடலுக்கு மனத்தின் திறன் இல்லை. வெளியிலிருந்து வருபவரே அதை செய்ய முடியும். இதுவரை பகவான் எடுத்து கூறும் வரை மனத்தை அறிந்தவர் எவரும் இல்லை. அவர் விளக்கிய பின்னும் எவரும் மனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லை. நினைவையும் மனம் என்று அறிபவர் ஏராளம். சிந்தனையை மனம் என எவரும் ஒப்புக்கொள்வார்கள். மனத்தின் பெரும் திறன் சிந்தனை, ஆனால் அது மனத்தின் ஒரு திறன் ஆகும். நினைவு, பாகுபாடு, கற்பனை, எதிர்பார்ப்பது, தீர்மானம், முடிவு, கருத்து, சிந்தனை என மனத்தின் திறன்கள் 10 முதல் 70 வரை உண்டு. அஷ்டாவதானம், தசாவதானம் பயில்பவர் நினைவால் செயல்படுபவர்கள். ஆத்மா மனத்தில் ஜனித்தால் மனிதன் ஜீனியஸ், மேதை ஆவான். ஆத்மா ஞாபகத்தில் பிறந்தால் அவரால் அஷ்டாவதானம் பயில முடியும். பிரிய ஸ்பாட் பயில்வது பங்க்சுவாலிட்டி. ஆத்மா அவருடைய பங்க்சுவாலிட்டியில் பிறந்ததால் அவருடைய பங்க்சுவாலிட்டிக்கு முழு பவர் உண்டு. எந்த காரியத்தையும் சாதிக்கும் திறன் அவருடைய பங்க்சுவாலிட்டிக்கு இருப்பதை கண்டோம். அவருடைய தோல்வி பெரும் வெற்றி ஆயிற்று. பங்க்சுவாலிட்டி பந்தயத்தை 2 நாள் முன் ஜெயித்தது. ஒரு அற்புதமான ராணியை அவருக்கு பந்தய பரிசாக கொடுத்தது. அவர் பங்க்சுவாலிட்டியினுள் பெருந்தன்மையும் ஒழுங்கும் உண்டு. ஜெனராசிட்டி 1000 பவுனை இருவருக்கு பரிசாக அளித்தது. ரெகுலாரிட்டி கேஸ் பில் 27 பவுனை கழித்து விட்டது. பாசப்பட் அவுட்டிற்கு இந்த கேஸ் பில் 1 ஆண்டு சம்பளம். ஸ்கில் என்பதை திறமை என்று கூறுகிறோம். எந்த அளவு இந்த ஸ்கில் செயல்படும் என்பது நடைமுறையில் காண்பவரை அறிவார். சிறு குழந்தைக்கு ஊசி போடும் டாக்டர் ஊசி போட்டதே தெரியா குழந்தைக்கு தெரியாமல் போடுபவர் என்பது பல டாக்டர்களுடைய அனுபவம். ஒரு ஸ்தாபனத்தில் 50 பேர் வேலை செய்கிறார்கள். அவர்களில் 3 பேரே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் திருடுவார்கள். முதலாளி இளைஞன், அவனுடைய நண்பர்கள் 2 அவனை பார்க்க வந்தனர். ஸ்தாபனம் நிலம் சுற்றி பார்த்தனர். நண்பன் செய்த வேலையை பாராட்டினர், வியந்தனர். இந்த திருடர்கள் 3 வரவில்லை. நண்பர்கள் போகும் முன் வந்தனர். இவர்களை பார்த்தவுடன் நண்பர்கள் இவர்கள் திருடர்கள் என கூறினர். இந்த ஞானம் ஸ்ரீ அப்பாவின் 1 முதல் 9 பட்டியலில் 4ஆம் நம்பர், அதாவது வைட்டல் மைண்ட், பிராணனின் மனம் எனப்படும். நடிகர்கள், பாடகர்கள், மேடை பிரசங்கிகளுக்கு இன்றியமையாத அறிவு இது. ஷ்ரூட்னஸ் என ஆங்கிலத்திலும் சூட்சுமம் என வழக்கிலும் உள்ளது. மனத்தை அறிய விரும்புபவர்கள் இந்த 9லிருந்து 9 அட்டவணைய விளக்கத்தை படித்தா பயன்பெறலாம். அது வந்து அப்பா அவர்கள் வந்து அட்டவணையை யோக வாழ்க்கை விளக்கம் பார்ட் 2 71வது பக்கத்துல விளக்கமாக எழுதியிருக்கார். அதை படித்து பயன்பெறலாம். மகாத்மா காந்திஜிக்கு நாட்டின் நாடி துடைப்பு தெரியும் என்பது அவருக்கு மக்கள் மனநிலை தெரியும் என்பதா. மனம் பெரிய சாஸ்திரம். 64 சாஸ்திரங்களை எழுதியது மனம். ஆனால் மனம் என்பதை மரபு விளக்கி கூறவில்லை. பகவான் கூறுகிறார், சத்திய ஜீவியம் 2 பிரிந்து அவற்றிடையே உற்பத்தியாவது மனம் என்பது பகவான் விளக்கம். காலத்தை கடந்த சத்திய ஜீவியத்தில் மனம் உண்டு. அங்கு ஞானி, ஞானம், ஞானம் அறிவது, அதாவது நோயர், நாலெட், நோன் ஆகிய 3 ஒன்றாக இருக்கிறது. காலத்தினுள் உள்ள சத்திய ஜீவியத்தில் அவை பிரிந்து உள்ளன. ஞானி தான் எதை அறிகிறாரோ, எப்படி அறிகிறாரோ அதை அறிவார். மனம் பிரபஞ்ச சிருஷ்டியின் கருவி என பகவான் முடிக்கிறார். இதுவரை இந்த சொற்பொழிவை கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த சொற்பொழிவின் முன்னுரையை தயாரித்து தந்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும், சொற்பொழிவை எழுதி அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும் மீண்டும் என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம்.
மாமே, நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. மனமே நம்மை நிர்ணயிக்குதுன்ற அந்த ஒரு அருமையான ஒரு கருத்தை பிஎஸ் பாகுடைய அரௌண்ட் தி வேர்ல்ட் 80 டேஸ் என்ற கதையின் மூலம், அதுல வர நிகழ்ச்சிகள் மூலம் அருமையா நீங்க அன்பர்கள் மனசை தொடர்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. அப்பா பேகன் பிஜிரிஸ் கதைக்கு விளக்க உரைகள் எழுதின மாதிரி அரௌண்ட் தி வேர்ல்ட் 80 டேஸ் என்ற இந்த கதைக்கும் விளக்க உரைகள் எழுதினா அது தியானமயங்கள் அன்பர்கள் மத்தியில் அது பிரபலமாகும்னு எனக்கு தோணுது. குறிப்பா மாமலம் தியான மயத்துல இந்த பேகன் பிஜிரிஸ் கதைய புக் ரீடிங் செஷன்ல விவரமா டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த அரவுண்ட் தி வேர்ல்ட் 80 டேஸ் புஸ்தகத்தையும் விளக்க உரையா அப்பா எழுதினாருன்னா மாமலம் தியான மையத்துல புக் ரீடிங் செஷன்ல இது விவரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், புது புது விஷயங்கள் தெரிய வரும்னு எனக்கு தோணுது. முயற்சி அப்பா எடுத்தா நல்லா இருக்கும், நமக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்க்ளூஷனை
முடிச்சுக்கிறேன். சொற்பொழிவை ஆற்றிய திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.